மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவையினுடைய அளவு எண்ணிக்கை முன்னால் இருந்த அமைச்சரவையுடைய சின்னதா இருக்கு. அடிப்படையில் இந்த அமைச்சரவை அதனுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஒரு அளவுக்கு சின்னதா இருக்க தவிர ரேடிக்கலாக அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப லீன் என்று சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் அரசு யூபிஏ 1 ஆரம்பிக்கும் போது ஒரு அளவுக்கு அதுவும் கச்சிதமா ஒரு சின்னதா இருந்தது, ஆனா இதை விட கொஞ்சம் அதிகம். அதனால பெற்றோருக்கு குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. எதிர்பார்த்த அளவுக்கு குறையல, ஏன்னா இதோ ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரி அவ்வளவு காம்பாக்டான அரசாக தெரியவில்லை. அதுல ஒரு ஏமாற்றம் தான்.
இப்ப அமைச்சரவையில வந்து பல புது முகங்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்த ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல புது முகங்கள், கட்சியில இருந்த பலரை வந்து அமைச்சரவைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க?
சில முக்கியமான போர்ட்போலியோக்கு ஸ்ட்ராங் வெல் நோன் ஃபிகர்ஸ் இருக்காங்க. இப்போ ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் அதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா சில அன்ட்ரைட் மினிஸ்டர்ஸ் கொண்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஏதோ ஆட் பேரிங் நடந்திருக்கு. அதாவது பினான்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஒண்ணு, லாவோடு சேர்த்து டெலிகாம், அப்புறம் என்வாயரன்மெண்ட் வேற ஏதோட ஒரு போட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த ஆட் பேரிங்ஸ் தற்காலிகமாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ நோக்கத்துல இருக்கலாம்.
இப்போ இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் இடம் கொடுத்திருப்பது போல தோன்றுகிறது, மத சிறுபான்மையினருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்?
அஜ்மா ஹேபட்டுல அவங்க வந்து ராங் டைம்ல அந்த ஷிப்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க. காங்கிரஸ்ல இருந்து வெயிட் பண்ணி இப்ப அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு என்று சொல்லலாம். வெறும் டோக்கனாக இருக்குமா இல்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குமான்ற இப்ப சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க ஒரு டிக்னிஃபைட் லேடி, ஒரு சோபர் லீடர் என்று சொல்லலாம். ஆனா ஸ்மிருதி இரானி வந்து இப்போ வந்தது ஒரு சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்கும். கேபினெட்டுக்கு நேரா வந்தது, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆனா வேற விஷயம். ஷெட்யூல் டிரைப்ல இருந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஆனா ரொம்ப ரிலிஜியஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய இதுலதான் இருக்கு. அது ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு கேரக்டர் என்று சொல்லலாம். மைனாரிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக் அவங்களுக்கு இல்ல.
இப்போ நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் அமைச்சரவையில் இடம் இல்லை. பொதுவாகவே வடகிழக்குக்கு வந்து இந்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பதில்லை, அதன் காரணமாகவே வடகிழக்கில் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, அபிவிருத்தி இல்லை அப்படிங்கிற குறைகள்லாம் சொல்லும் பொழுது வடகிழக்கு பிரதேசத்துக்கு இன்னும் கூடுதலாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
கொடுத்துருக்கலாம், அஸ்ஸாம்ல இருந்து கொடுத்துருக்கலாம், ஏன்னா பிஜேபி செஞ்சது இல்லை. ஆனா அவங்களுக்கு வேற சில கம்பல்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெறும் மினிஸ்ட்ரியில கொடுக்கற அதனால மட்டும் டெவலப்மெண்ட் வரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சிம்பாலிக்காக ஒரு ஜெஸ்டராக அது செஞ்சிருக்கலாம், அது உண்மைதான். நீங்க சொல்றது
ஹமீத் கர்சாய், நவாஸ் ஷெரீப், மஹிந்த ராஜபக்ஷ உட்பட பல நாட்டு தலைவர்கள் வந்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கூப்பிட்ட தெற்காசிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் பதவியேற்பு விழாவுக்கு வந்திருப்பது வந்து மோடியினுடைய வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சில தரப்புல வந்து ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளலாம்? அதை
இது ஒரு சிறப்பான அம்சம் என்று சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி யாரு கூட்டாங்க எல்லாம் வந்தாங்க. ஹசீனா மட்டும் வர முடியல, பிரதமர் ஹசீனா, ஏன்னா ஜப்பானுக்கு போனதுனால முதலே கமிட்மெண்ட் இருந்ததுனால அதை கேன்சல் பண்ணி இங்க வர முடியல. இது எல்லாரும் வந்திருக்காங்க, அது ஒரு சிறப்பான அம்சம், ஒரு வெரி ரொம்ப நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். இது ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இதுல இருந்து மட்டும் உடனே ரிலேஷன்ஸ் வித் இந்த கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிவிடும், எல்லா டிஃபரன்சஸும் ரிசால்வ் ஆகும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல பிகினிங் என்று சொல்லலாம். ஏன்னா வி நீட் குட் ரிலேஷன்ஸ் வித் ஆல் நேபரிங் கண்ட்ரிஸ், ஆல் சார்க் கண்ட்ரிஸ், ஆல்சோ சைனா, வித் ஆல் கண்ட்ரிஸ். ஆனா குறிப்பாக நேபர்ஹுட்ல ஸ்டார்ட் பண்ணணும்.
குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சில உணர்வலைகள் இருக்கு. இன்னைக்கு கூட டெல்லியில் வைகோ வந்து ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தியிருக்கார். இப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்து இலங்கை தொடர்பில் என்ன வகையான கொள்கைகளை முன்னெடுக்க கூடும்? புதிய அரசாங்கம் இலங்கையோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்?
நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அதாவது ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட முடியாது. என்ன கொள்கை இருக்கு? அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், நார்மல் ரிலேஷன்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை, ரெவல்யூஷன் சரியா கிடைக்கவில்லை. ராணுவம் அதிகமாக நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்காங்க, ஒரு பயம் இருக்கிறது என்று விக்னேஸ்வரன் சொன்னது உண்மையான விஷயம்தான். இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து இன்னும் ப்ரோக்ரஸ் ரேபிடாக ஆக்சுவல் டெவல்யூஷன் கொண்டு வரதுக்கு பர்சுவேட் தான் பண்ண முடியும். நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்றதும் முடியாது. ஆனா இந்தியாவுடைய குட் விஷஸ், இன்ஃபுளுன்ஸ், பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அக்கறை எல்லாம் பயன்படுத்தி ஜனாதிபதி ராஜபக்சே அவர்களுக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணணும், அந்த பர்சுவேட் பண்றக்கூடிய இது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பிகினிங் தான். இது இதை கட்டாயமாக பிரதமர் மோடி அந்த மெசேஜை கொடுப்பார் என்று நம்புகிறேன்.
மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாதவர்களில் குறிப்பிட தகுந்தவர்னு பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். இலங்கை ஜனாதிபதி இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருப்பதனால் தான் வரவில்லை என்று அரச தரப்பில் கூறப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலைப்பாடு வந்து மத்திய மாநில உறவுகள் இப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்.
அது கேள்விகள் வருதுதான் போயிருக்கலாம். அதே நேரத்தில் ஆனா நீங்க பார்த்து அவங்க மட்டும் வராதில்லை, இது மம்தா பானர்ஜி அவர்களும் வரவில்லை, நவீன் பட்நாயக் அவர்களும் வரவில்லை. அதனால அவங்க மேட் காமன் காஸ் அந்த பெடரல் ஃப்ரண்ட் வச்சுக்கொண்டு இதுல ஆனா போயிருக்கலாம். ஆனா அது ரியலிஸ்டிக்கா பார்த்தா வரமாட்டாங்கதான். ஏன்னா நீதி கட்சிகள் அதை வந்து விமர்சனம் செய்வார்கள். குறிப்பாக இந்த சிறிய கட்சிகள் ஒரு மெச்சோரிட்டி இல்லாத பார்த்து வைகோ அங்க போய் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி அரெஸ்ட் பண்றது என்ன தேவை இருக்கு? அதனால ஏதாவது பயன் கிடைக்குமா? எலெக்ஷன்ல தான் வருமா? ஒரு சீட்டு கூட வரல. அதனால ஒரு இன்மெச்சுவர் பாலிடிக்ஸ் என்று தான் சொல்லலாம். ஆனா சீஃப் மினிஸ்டர் பொறுத்தவரையிலும் ஷி ஹஸ் பீன் காஷியஸ். ஏன்னா போனா உடனே டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால அது போகாதது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருவர் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் ஒரு துணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இண்டிபெண்டன்ட் சார்ஜில் தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர் டெப்டி மினிஸ்டர் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி வந்து அவ்வளோ பலம் இல்லாத நிலைமையில் தான் இருக்கு. அதை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ரெப்ரசன்டேஷன் ஒரே ஒரு மந்திரி போதுமா?
வேற வழியே கிடையாது. ஆனா நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம்னா, ஏன்னா 1996 தமிழ்நாட்டில இருந்து வந்தக்கூடிய அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் முக்கியமான பதவிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஃபினான்ஸ், டெலிகாம், ஈவன் லா மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமான பங்கேற்றுக் கொள்ளியிருக்காங்க. குறிப்பா டிஎம்கேல, அப்புறம் ஏஐடிஎம்கேல, காங்கிரஸ் உள்பட சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காரு, பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதனால அந்த வாய்ப்பு இப்போ தோற்று விட்டார்கள். வேற வழி இல்லைல்ல. ஏன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சிருக்கு, பிஜேபிக்கு ஒரு சீட்டு, இன்னொன்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆல்ரெடி வாஸ் அ ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர். அதனால அது ஒன்றும் ஒரு சர்ப்ரைஸ் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் 18 இயர்ஸ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசில் ஒரு சீரியஸான ஒரு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் இல்லை என்றுதான் தெரியுது. வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது.